ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, நம்பிக்கை ஆண்டின் இறுதியை நெருங்கி வந்துள்ளோம். இந்த நம்பிக்கை ஆண்டில் கருணையின் நற்செய்தி என்று அழைக்கப்படும் லூக்கா நற்செய்தி நம்முடைய ஞாயிறு வழிபாடுகளில் தொடர்ந்து ஒலித்தது. நற்செய்தியாளர் லூக்கா ஓர் ஓவியர் என்பது மரபு. ஓவியருக்கே உரிய மென்மையான மனம் கொண்டு அவர் இயேசுவின் வாழ்வில் மனிதத்தன்மை வெளிப்பட்ட மென்மையான பல நேரங்களை அழகுற தீட்டியுள்ளார். நம்பிக்கை ஆண்டில் கருணையின் நற்செய்தியை கேட்கும் வாய்ப்பு நமக்கு கிடைத்தது இறைவன் நமக்கு தந்த ஒரு கொடை என்றே சொல்ல வேண்டும். கருணை பெருகும் இடத்தில் நம்பிக்கை வளரும் என்பதை நாம் அறிவோம். கருணையும் நம்பிக்கையும் ஒன்றை ஒன்று சந்தித்து தழுவிக்கொள்ளும் ஒரு நிகழ்வு இன்று நமக்கு நற்செய்தியாக தரப்பட்டுள்ளது. இயேசு சக்கேயுவை சந்தித்த இந்த நிகழ்வு வேறு எந்த நற்செய்தியிலும் தீட்டப்படாத அழகு ஓவியம். லூக்கா நற்செய்தி 19 பிரிவின் துவக்கத்தில் காணப்படும் இந்த 10 இறை வசனங்கள் எத்தனை முறை வாசித்தாலும் புதுமையான அனுபவம்தான். அன்பு இதயங்களே, இயேசு எரிக்கோ நகரில் நடந்து போய்க் கொண்டிருந்தார் என்று இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகின்றது. இந்த நிகழ்வை ஒரு கற்பனை காட்சியாக உங்கள் முன் படைக்க நான் விரும்புகின்றேன். இயேசு எரிக்கோ நகரில் நடந்து போய்க் கொண்டிருந்தார். அவரது புகழ் பரவி வந்ததால் அவரை சுற்றி கூட்டம் வழக்கம் போல் அலைமோதியது. இந்த கூட்டத்தை பல்வேறு வழிகளில் சமாளித்து இயேசுவிடம் புதுமைகள் பெற்றவர்கள் உண்டு. கூட்டத்தில் துணிந்து புகுந்து இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்ட அந்த பெண், கூரையை பிரித்து இறக்கப்பட்ட முடக்குவாத நோயாளி, தூரத்திலிருந்தே கத்தி இயேசுவின் கருணை பார்வையை பெற்ற பார்வைத்திறன் அற்றவர். இப்படி பலர் இயேசுவை சுற்றியிருந்த கூட்டத்தை பல வழிகளில் சமாளித்தனர். இயேசுவிடம் சென்றால் புதுமை நடக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இவர்கள் இயேசுவை அணுகினர். இன்று நாம் சந்திக்கும் சக்கேயு எந்த புதுமையையும் எதிர்பார்க்காமல் இயேசுவிடம் வந்தவர். ஏதோ ஒரு இனம் புரியாத ஆர்வம் அவரை அந்த கூட்டத்திற்கு இழுத்து வந்தது. கூட்டத்தை சமாளிக்க சக்கேயு வேறொரு வழியை தேடுகின்றார். அன்பு நெஞ்சங்களே, சக்கேயுவை முதலில் அறிமுகப்படுத்துகின்றேன். அவர் செல்வந்தர், வரி வசூலிப்பவர்களின் தலைவர், குள்ளமான மனிதர். நான் சக்கேயுவை அவர் இவர் என்று அழைப்பதை இஸ்ரேல் மக்கள் கொஞ்சமும் விரும்ப மாட்டார்கள். அவர்களை பொறுத்தவரை சக்கேயு அவர் அல்ல, அவன் ஒரு பாவி, துரோகி. வாழ்வது தங்கள் சொந்த நாடானாலும் இஸ்ரேல் மக்கள் ரோமியர்களுக்கு தொடர்ந்து வரி செலுத்த வேண்டிய கட்டாயம். சொந்த நாட்டிலேயே அந்நியனுக்கு வரி செலுத்தி வந்ததால் ரோமையர் மீது இஸ்ரேல் மக்கள் ஆழ்ந்த வெறுப்பு கொண்டிருந்தனர். அதைவிட ரோமையருக்கு வரி வசூல் செய்து கொடுத்த யூதர்களைக் கண்டு அவர்களுக்கு அதிக வெறுப்பு. அவலச் சொற்களால் அவர்களை தினமும் அர்ச்சித்தனர். அன்பு இதயங்களே, இத்தகைய பழி சொற்களுக்கு உள்ளான வரி வசூலிக்கும் குடும்பத்தில் சக்கேயு பிறந்திருக்க வேண்டும். அவர் இந்த தொழிலை தானாகவே தேர்ந்தெடுத்திருக்கலாம் அல்லவா என்று எண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை சக்கேயு அந்த குடும்பத்தில் பிறந்தவர். ஏன் அப்படி கூறுகின்றேன்? காரணம், சக்கேயு குள்ளமாக இருந்தார். அன்பு இதயங்களே, வரி வசூலிப்பவர் குடும்பத்தில் பிறப்பதற்கும் குள்ளமாயிருப்பதற்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வி எழலாம். சக்கேயு பிறந்தது முதல் மற்றவர்களின் வெறுப்புக்கும் கேலிக்கும் ஆளானவர். அதனால் அவரால் வளர முடியவில்லை. சமுதாயம் அவரை பாவி என்றும் துரோகி என்றும் குட்டிக்கொண்டே இருந்ததால் அவர் குனிந்து போனார், குள்ளமாய்ப் போனார். அன்பு நெஞ்சங்களே, இயேசு யார் என்று பார்க்க சக்கேயு விரும்பினார் என்று நற்செய்தி கூறுகின்றது. இது வெறும் ஆர்வக் கோளாறு, ஒரு பார்வையாளரின் மனநிலை. சக்கேயு வாழ்ந்த மாடி வீட்டு பக்கம் இயேசு வந்திருந்தால் மாடியில் நாற்காலி போட்டு அதில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து இயேசு தன் வீட்டை கடந்து போவதை சக்கேயு மேலிருந்து பார்த்திருக்கலாம். மாடியிலிருந்து பார்த்திருந்தால் இயேசுவும் அந்த கூட்டமும் குள்ளமாக தெரிந்திருக்கும். ஊர் மக்களை குள்ளமாய் பார்ப்பதில் சக்கேயுவுக்கு ஒரு தனி திருப்தி இருந்திருக்கும். ஆனால் அதற்கு வழியில்லாமல் போயிற்று. இயேசு சுற்றி வந்த வீதிகளெல்லாம் ஏழைகள் வாழும் பகுதிகளாக இருந்தன. தன் வீட்டு பக்கம் இயேசு வரமாட்டார் என்று தீர்மானித்த சக்கேயு தன்னுடைய தன்மானத்தை, தற்பெருமையை கொஞ்சம் ஓரம் கட்டிவிட்டு இயேசுவை தேடி வருகின்றார். அன்பு நெஞ்சங்களே, வெறும் ஆர்வம்தான் சக்கேயுவை இயேசுவிடம் கொண்டு வந்தது என்றாலும் மீட்பின் முதல் படிகளில் அவர் ஏற ஆரம்பித்து விட்டார். தற்பெருமைக்கு மூட்டை கட்டிவிட்டு அவர் ஒரு மரம் ஏறி அமர்ந்தார். இது சக்கேயுவின் பயணம்.
எழுந்து
எனதருமை அன்புள்ளங்களே, இனி நாம் இயேசுவின் பயணத்தை சிந்திப்போம். எரிக்கோ வீதிகளில் இயேசு நடந்து வரும்போது நிமிர்ந்து பார்க்கின்றார். தூரத்தில் ஒரு மரத்தின் மீது நடுத்தர வயதுள்ள ஒருவர் அமர்ந்திருப்பதை பார்க்கின்றார். இயேசுவுக்கு வியப்பு. சிறுவர்கள் மரமேறி அமர்வது சாதாரண விஷயம். ஆனால் ஒரு ஆள் ஏறக்குறைய 30 அல்லது 40 வயதானவர், அவர் ஏன் மரமேறி இருக்கின்றார் என்று இயேசு எண்ணியிருக்க வேண்டும். அவரை பற்றி அறிய இயேசு ஆர்வம் கொண்டார். அருகில் இருந்தவர்களிடம் கேட்டார் அவர் யார் என்று. கூட்டத்தில் ஒரு சிலர் இயேசு காட்டிய மனிதரை பார்க்கின்றனர். கோபம், வெறுப்பு, கேலி அவர்களுடைய பதிலில் தொனிக்கின்றது. ஓ, அவனா? அவன் ஒரு பாவி, துரோகி என்ற குற்றப்பட்டியலை இயேசுவுக்கு முன் அவர்கள் தந்தனர். இயேசு அந்த பட்டியலை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் பெயரை கேட்கின்றார். யாருக்கும் அவர் பெயர் தெரியவில்லை. பாவி, துரோகி என்ற அடைமொழிகளாலேயே அவரை இதுவரை அழைத்து வந்ததால் அவருடைய பெயர் யாருக்கும் நினைவில்லை. இயேசு விடுவதாக இல்லை, மீண்டும் மீண்டும் பெயரை கேட்கின்றார். தங்கள் ஞாபக சக்தியை கசக்கி பிழிந்து இறுதியாக சக்கேயு என்று சொல்கின்றனர். இயேசு அந்த மரத்திற்கு கீழ் வந்தவுடன் மேலே பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று கூறுகின்றார். புதுமை ஆரம்பமானது. மக்கள் தன்னை வெறுப்போடு அழைத்த அடைமொழிகளையெல்லாம் கேட்டு கேட்டு தன் பெயரை தானே மறந்து போயிருந்த சக்கேயுவுக்கு முதலில் ஒன்றும் விளங்கவில்லை. இன்னொரு யூதர் தன்னை பெயர் சொல்லி அழைத்ததும் சக்கேயுவின் மனதை வெறுப்பிலும் கசப்பிலும் புதைத்திருந்த சிறைகள் திறந்தன, சங்கிலிகள் அறுந்தன. அன்பு இதயங்களே, மற்றவர்களுடைய பெயர்களை கற்றுக்கொண்டு அவர்களை பெயர் சொல்லி அழைக்கும் போது உறவுகள் பலப்படுவதையும் உறவுகள் ஆழப்படுவதையும் நாம் உணர்ந்திருக்கின்றோம். முன்பின் தெரியாத ஒருவர், அதுவும் தான் பிறந்த நேரம் முதல் தன்னை பழி சொற்களால் வதைத்து வந்த தன் யூதகுலத்திலிருந்து வந்த ஒருவர் தன்னை பெயர் சொல்லி அழைத்ததும் சக்கேயு மாற்றமடைந்தார். அவருடைய உடல் மாறியதா தெரியவில்லை, ஆனால் மனம் வெகுவாக மாறியது. எனது அருமை அன்புள்ளங்களை, சக்கேயுவுக்கு ஏற்பட்ட மனமாற்றத்தை பற்றி சிறிது ஆழமாக சிந்திப்போம். விவிலியம், கிறிஸ்துவ பாரம்பரியம் இவற்றில் மனம் மாறியவர்களை பற்றி பல கருத்துக்கள் கேட்டிருக்கின்றோம். சக்கேயுவின் மனமாற்றத்தில் ஒரு தனி சிறப்பு உண்டு. ஆண்டவரே, இனி நான் நல்லவனாக இருப்பேன், யாரையும் ஏமாற்ற மாட்டேன், தான தர்மம் செய்வேன் என்று பொதுவாக சொல்லியிருக்கலாம் சக்கேயு. அதையும் மனமாற்றம் என்று நாம் சொல்லியிருப்போம். ஆனால் சக்கேயுவின் கூற்று இவற்றை விட மிக மிக தெளிவாக இருந்தது.
ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகின்றேன். யாரையாவது ஏமாற்றி எதையாவது பறித்திருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகின்றேன்
என்று சக்கேயு கூறினார். பாதி சொத்து ஏழைகளுக்கு, ஏமாற்றியதற்கு 4 மடங்கு பரிகாரம். இந்த சொற்களை சக்கேயு விருந்தின் போது எழுந்து நின்று சொன்னதாக நற்செய்தி சொல்கின்றது. இயேசுவிடம் தனிப்பட்ட விதத்தில் முணுமுணுக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல இவை அன்பர்களே. ஏறக்குறைய கூரை மீது ஏறி நின்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. சக்கேயு அந்த வார்த்தைகளை எழுந்து நின்று சொன்னபோது உடலளவில் இன்னும் குள்ளமாகத்தான் இருந்தார். ஆனால் மனதளவில் அவர் உயர்ந்திருந்தார், முற்றிலும் உருமாற்றம் பெற்றார். தன்னுடைய பெயரை சொல்லி இயேசு அழைத்த அந்த பரிவு, அந்த அன்பு இந்த மாற்றத்தை உருவாக்கியது. புதுமை ஒன்று நிகழ்ந்தது. சக்கேயு இயேசுவின் மனதில் உயர்ந்த ஓர் இடம் பிடித்தார். எனவேதான் இயேசு இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று ஆணித்தரமாக கூறினார். எனது அருமை அன்புள்ளங்களே, கடவுள் பாவிகள் மீது கொள்ளும் இரக்கத்தை இன்றைய முதல் வாசகம் அழகாக கூறியுள்ளது.
சாலமோனின் ஞானம் பிரிவு 11. ஆண்டவரே, நீர் எல்லாம் வல்லவராய் இருப்பதால் எல்லார் மீதும் இறங்குகின்றீர். படைப்புகள் அனைத்தின் மீதும் நீர் அன்பு கூறுகின்றீர். நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை. ஆண்டவரே, உயிர்கள் மீது அன்பு கூறுகின்றவரே, நீர் எல்லாவற்றையும் வாழ விடுகின்றீர். ஏனெனில் அவை யாவும் உம்முடையன. உம்முடைய அழியா ஆவி எல்லாவற்றிலும் உள்ளது. ஆகையால் தவறு செய்பவர்களை சிறிது சிறிதாய் திருத்துகின்றீர். அவர்கள் எவற்றால் பாவம் செய்கின்றார்களோ அவற்றை நினைவுபடுத்தி அவர்களை எச்சரிக்கின்றீர். ஆண்டவரே, அவர்கள் தீமையிலிருந்து விடுபடவும் உம்மேல் நம்பிக்கை கொள்ளவுமே இவ்வாறு செய்கின்றீர்.
அன்பு இதயங்களே, அன்பு மன்னிப்பு ஆகியவை நிரந்தரமான அழகுள்ளவை. A thing of beauty is a joy forever. அழகானது என்றென்றும் ஆனந்தம் தருவது என்று கவிஞர் ஜான் கீட்ஸ் எழுதினார். மற்றொருவர் எழுதியது இது:
கிறிஸ்தவர்கள் அழகை விரும்ப வேண்டும். எங்கெங்கு அழகு வெளிப்படையாக தெரிகின்றதோ அதை மதிக்க வேண்டும். எங்கெங்கு அழகு மறைக்கப்பட்டுள்ளதோ அதை வெளிக்கொணர வேண்டும். எங்கெங்கு அழகு அழிக்கப்பட்டுள்ளதோ அங்கெல்லாம் அதை மீண்டும் உருவாக்க வேண்டும். எங்கெங்கு அழகு இல்லையோ அங்கெல்லாம் அழகை படைக்க வேண்டும்.
இதைத்தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் செய்திருக்கின்றார். நேர்மையற்ற மனிதராய் சக்கேயு மரம் ஏறினார், புனிதராய் அவரை மரத்தினின்று இறக்கினார் இயேசு. அன்பு இதயங்களே, பாடம் ஒன்றை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒருவரை உண்மையில் மாற்ற வேண்டுமென்றால், ஒருவரது உண்மையான அழகை பார்க்க வேண்டுமென்றால், அவர் மீது நாம் வழக்கமாக சுமத்தும் அடைமொழிகளை, கண்டன அட்டைகளை கிழித்து எரிந்துவிட்டு அவரது பெயர் சொல்லி அழைப்போம். அவர் உருமாறும் அழகை, உருமாறும் புதுமையை காண்போம்.
என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பே, மன்னவன் உமக்காய் என்னை கொடுப்பே. ஒரு செல்வமே என் கடவுளென்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தே. ஒரு செல்வமே என் கடவுளென்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தே. மனம் மாறினே மகிழ்வடைந்தேனான், மனம் மாறினே மகிழ்வடைந்தேனான், பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு நான்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.